அந்த உணவின் ஆற்றலை பருகும் போதும் மிக சக்தி வாய்ந்த நிலைகளாக இருந்தது. அதை பின்தொடர்ந்தவர்கள் அனைவருமே இன்று சப்தரிஷி மண்டலத்தோடு இருக்கிறாங்க. அதில் விளைந்த உணர்வுகள் இன்னும் இங்கே இருக்கு. ஆகவே இதை ஆசையின் அளவுகோல் கொண்டு அரசர்கள், சாதாரண ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு தத்துவம் கிடைத்து விட்டால் அந்த அரச காலங்களில் அந்த அரசனுக்கு உரிமையது, அந்த நாட்டுக்குள் வந்து விட்டால் அந்த அரசனுக்கு உரிமையானது. அவனை வரவேற்கின்றார்கள், அவருடைய சொல்லை ஆசனுக்கு கொடுக்கின்றார்கள், அந்த செய்தியை வாங்கிக் கொள்றாங்க. அப்ப அதுக்குரிய மரியாதையை கொடுக்கறாங்க. அந்த சரக்குப்புறம் அரசனுக்கு தான் சொந்தமாக்குறாங்க. அப்படி அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு மரண தண்டனை தான் கொடுக்கறாங்க அரச காலங்கள். அதற்கு அஞ்சி கேட்டிருந்த உணர்வும் இதை செயல்படும் போது இந்த நிலை வரும். இப்படி தன் ஆசையின் நிலைகளை எடுத்துக்கொண்ட நிறைய பழைய கால புலவர்களை பார்க்கலாம். ஒவ்வொரு அரச சதைக்கும் இந்த புலமை உண்டு. அந்த புலவர்கள் முழுதுக்கும் இந்த அரசனை புகழ்பாடியே தான் வந்திருப்பாங்க. புகழ்பாடி பொருள் தேடுவாங்க. ஆக அந்த புகழ்பாடும் நிலையிலிருந்து அதற்குள் இரு பிரிவாகிவிட்டால் அரசனுடைய மக்கள்களின் அதில் இவர்களுக்கு எதிர்மறையாகி எதிர்கவி பாட ஆரம்பிப்பார்கள். ஆக எதிர்கவி என்ற நிலைகள் இதே போல ஒரு ஆன்மா மரணமடைந்த உணர்வுகள் இங்கே வந்த பின் கவியில் அந்த புலமை பாடும் போது இந்த அரசன் இப்படித்தான் போவான் என்று அந்த பாடி விட்டால் அதன்படி அறம் அங்கே அதன்படி செயல்படும் என்று இவர்கள் அறம் என்று சொல்வார்கள். ஆனால் இதையெல்லாம் அந்த மனிதனுக்குள் விளைவித்த உணர்வின் நிலையில் இவன் உடலிலிருந்து அந்த செயல்களை பண்ணு. அதற்கென்ற உணர்வின் நிலையும் அதன் வழி இறந்த அந்த ஆன்மாக்கள் இன்னொரு உடலுக்குள் சென்ற இதை அதை இயக்குகின்றது. இதுதான் கடந்த கால நிலைகளில் மகரிஷிகள் கொடுத்த உண்மையின் நிலைகளை அரசன் கை சிக்கப்பட்டு அவன் மதங்களாக பிரிக்கப்பட்டு அதன் நிலைகள் பேருண்மையை நாம் அறியாத நிலைகள் போனது. அதே சமயத்தில் அந்த மகரிஷிகள் காட்டிய அருள்நெறிகளை நாம் பெற முடியாமல் போனதுக்கு மூலம் அதுதான். இன்றும் ஒவ்வொரு மதமும் கடவுளை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது. நாம் இந்த பணிகளை செய்தால் கடவுள் நம்மளுக்கு அதுக்கு வேண்டிய கொடுப்பான் என்றுதான் எங்கு கடவுள் இருக்கிறான் என்ற எண்ணங்கள். அப்போ அவர்கள் மதத்தின் அடிப்படையில் காட்டிய நிலைகள் கொண்டாலும் தர்மம் நீதி என்ற நிலைகளில் பரிவு என்ற உணர்வுண்டு அவர்கள் எண்ணம் எண்ணி இயங்கும் போது அந்த வேதனை கலந்த உணர்வுகளை இவர்கள் சுவாசிக்கும் போது ஒரு நல்ல பதார்த்தத்தை செய்து விஷத்தைடன் கலந்து அது உணவாக கொண்டால் எப்படியோ, இதை போல உயர்ந்த குணங்களையும் பிறருக்கு பண்புடன் செயல்படும் நிலையும் உலகை எண்ணி இப்படி தீமைகள் நடக்கின்றதே என்ற வேதனை கலந்த உணர்வுகள் இவர்கள் சுவாசிச்சு அந்த உணர்வே அணுக்களாக மாறி இவர்கள் எண்ணின் நல்ல எண்ணம் இவரையும் காத்ததில்லை, அந்த நாட்டையும் காக்கும் நிலையற்ற நிலைகளில் இப்படி உருமாறிதான் இத்தகைய நிலைகளில் அதிகமாக இந்த காற்று மண்டலத்தில் பழகி பரவி இருக்கிறது என்ற நிலையை இது தெளிவாக்கிறார். இந்த உலகில் அனைத்து நிலைகளையும் இப்ப பார்க்க போகும்போது அது வளர்ந்து 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 இன்று பழித்தீக்கும் உணர்வு தான் சாதாரண மனிதன் உடலையும் உருவாகும். தனக்குள் அரசன் என்ற நிலைகள் வரப்படும் போது எதிரி என்ற நிலைகளை தன் வலுகொண்டு அவனை அழித்து விட வேண்டும் என்ற உணர்வு தான் வருகின்றது. அதே போல பலருடைய எண்ணங்களை தனக்குள் வருபடும் போது அந்த அரசன் உணர்வின் நிலையை இங்கே வந்து அதன்படி மற்றவர்களை அடக்க வேண்டும் என்ற உணர்வு தான் வளர்கின்றது. இன்று மனிதன் சாதாரண மனிதனுடைய நிலைகளில் இந்த உணர்வுகளே வளர்ச்சி பெற்றுவிட்டது. காரணம் இதைத்தான் கலி என்ற நிலைகளில் அவனவன் ஆட்சி புரிய நிலையில் அவன் செய்யும் செயலே சரி என்ற உணர்வுகளுக்கு இன்று அது செல்லப்படும் போது கலி உருவாக்குகின்றான் என்ற நிலையில். ஆக இந்த உயிரின் தன்மை உணர்வின் தன்மை எதை விளைவிக்கின்றதோ இது காலத்தால் இது விளைந்து 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 தன் நிலைகளிலே தீமைகளை விளைவிக்கும் நிலைகளை உருவாக்கி ஒன்றை அழித்திடும் உணர்வுகளே கலி. இதை சிருஷ்டிக்கின்ற மனிதன் தான். இந்த உணர்வு வளர்க்கும் போது தான் எதையும் செய்ய முடியும் என்ற இந்த நிலை உருவாகிவிட்டது என்றுதான் கலி. கடைசி இந்த கலியில் தப்புவதுதான் அந்த மகரிஷின் உணர்வு துணை கொண்டு நரசிம்மா. தீமைகளை நமக்குள் அணுகாது, தீமையான உணர்வு நம்மை தாக்காது, பாதுகாத்துக் கொள்வதும் தீமையை கண்புணர்ந்து உணர்ந்து நுகர்ந்தாலும் அது நமக்குள் ஜீவனுவாக மாறாது, எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதுதான் நரசிம்மா என்பது. நாம் எதையெல்லாம் உலகில் பார்க்கின்றோமோ அந்த தீமையின் உணர்வுகள் கண் நமக்குள் உள்ளே பதிவாக்கி விடுகின்றது. அதன் வெளிப்படும் உணர்வை நாம் ஆன்மாவாக மாற்றிவிடுகின்றது. இப்ப நாம் ஆன்மாவாக மாற்றும் போது இதை மடி என்று சொல்லுகின்றார். அதே சமயம் நம் உயிரை நாம் சுவாசத்திற்கு நேராக அமைந்துள்ளது. அப்ப நமது சுவாசம் மூக்கு வாசப்படி, வாசப்படி மீது நரநாராயணன் அமர்ந்து இறைமை என்னை பழந்தான், மடிமீது வைத்து அவனுடைய தீமைகளை பழந்தான் என்று காட்டுகின்றார். அப்போ இன்றைய தீமையின் உணர்வுகள் எதுவோ அது நமக்குள் வளைந்து தீமை செய்பவனாவே நம்மை உருவாக்குகின்றது. தீமையின் செயலை நாம் செயல்படுத்தும் உணர்வாகவே நாம் எதை என்றமோ அது உயிரோட வேலை அதுதான். நாம் உயர்ந்ததை எண்ணும் போது நமது உயிர் உயர்ந்ததை உருவாக்குகின்றது, உயர்ந்த அணுக்களை உருவாக்குகின்றது. தீமையின் எண்ணங்களை எண்ணும் போது அதை உருவாக்குகின்றது, அதனின் நிலையை செயலாக்குகின்றது. நாம் உயர்ந்த குணங்களை நாம் எண்ணுகின்றோம், அந்த உயர்ந்த குணங்களை நாம் காப்பதில்லை. நான் நல்லது செய்கின்றேன், இதை இப்படி செய்கின்றானே, இதை இணைந்து கொள்ளுகின்றதே தவிர அவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்துக்கு நாம் வருவதில்லை. அவர்கள் எண்ணத்தை இதனுடன் கலக்கப்படும் போது நல்ல மாவ வச்சுக்கிட்டு அதில் துவர்ப்போ உப்பு அதிகமாக போட்டாச்சுன்னு இது சுவையப்பட இருக்கும். அப்ப அந்த எண்ணத்திற்கு வருவதில்லை. இதை போன்று நாம் பிறர் செய்யும் தவறுகளையும் மற்றவர்களையும் நாம் கண்ணால் பார்க்கப்படும் போது நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த நஞ்சினை நம் உடல் மலமாக நஞ்சினை மலமாக மாற்றுவது. ஆக நமக்குள் நஞ்சினை நீக்கும் உணர்வின் ஆற்றல் ஆறாவது அறிவாக வருகின்றது. இந்த ஆறாவது அறிவாக நமக்குள் வந்தாலும் நாம் கண்கொண்டு பிறர் செய்யும் தீமைகளை பார்க்கப்படும் போது நம் ஆன்மாவில் இது கலக்கின்றது. நம் உடல் வந்து தீமைகளை நீக்கும் ஆறாவது அறிவில் நம்ம நல்ல மனங்களாக இருப்பினும் நாம் ஒருவர் தீமை செய்வதை கண்கொண்டு பார்த்தவுடன் கருவொளி நமக்குள் பதிவாக்கி விடுகின்றது. அவன் தீமை செய்கிறான் என்ற நம் கண்ணோட காந்த புலனும் அதை இழுத்து நம் உயிரிலே நுகர்ந்து அந்த உணர்வை நமக்குள் வெளிப்படுகின்ற சத்திய பாமா உண்மையின் உணர்வை தனதாக உணர்த்துகின்றது என்ற அந்த உணர்வை காட்டுகின்றார். அப்போ அதை நமக்குள் பதிவு செய்து கொண்ட பின் அவர் செய்யும் தீமையின் உணர்வுகள் நம்ம ஆன்மாவில் கலந்துவிடும், ஆறாவது அறிவோட கலந்துடும். அப்ப இதுடன் கலக்கப்படும் போது தீமை அகற்றும் எண்ணம் இருந்தாலும் அவர்கள் தீமை செய்யும் உணர்வுகள் இங்கே வந்த பின் தீமை செய்யும் உணர்வையே தான் நமக்குள் தூண்டுகின்றது. ஒரு குழம்புல நாம காரத்தை போட்டோம்னா அந்த காரத்தின் உணர்ச்சியை தான் தூண்டும். விஷத்தை கலந்துவிட்டால் விஷத்தின் செயலாக்கமாக தான் வருகின்றது. ஆனால் நமக்கு மகிழ்வாகனா தீமையை நீக்கி நம் மகிழ்ந்திடும் வாகனமாக இருக்கின்றது ஆறாவது அறிவின் செயலாக்கத்தை தெளிவாக்குகின்றார். அப்ப இதை எதை கொண்டு தீமைப்படுத்த வேண்டும் என்பதைதான் இங்கே தெளிவாக்க உள்ளார். நாம் பலவற்றை தீமைகளை பார்த்து உணர்ந்தாலும் அதை அறிந்து அதனின்று விலகி செல்லும் உணர்வை நமக்கு கூட்டுகின்றது. ஆனாலும் இந்த ஆறாவது அறிவில் கலந்ததை இதை நீக்க வேண்டும். அவ்வப்போது நாம கையில நல்ல கைதான் மண்ணை பெசுகிறோம்னா கழுவலைன்னா என்ன ஆகும், நாம எந்த ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்டாலும் மண்ணோட நிலைத்தான் வரும், அதனுடைய சுவை எதுவோ அது கலந்துதான் வரும். அல்லது ஒரு உப்பை நாம் கையில் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நாம் எந்த பொருளை எடுத்தாலும் அந்த உப்பின் கைப்பு தான் நமக்குள் வரும், அது தூய்மைப்படுத்தணும். ஆகினால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் இது கலந்துதான் நாம் நுகர வேண்டும். ஆனால் நாம் ரெண்டும் கலந்து நாம் நுகரப்படும் போது அவன் செய்யும் தீமையின் உணர்வுகள் முன்னணியில் வந்துவிட்டால் அப்ப நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வின் தன்மையை தெளிவாக்குகின்றது. ஆனால் தெளிவாக்கினாலும் அவன் தவறு செய்கிறான் என்று நாம தெரிந்து கொள்றோம். ஆனால் அதிலிருந்து தவறு செய்கிறான் என்று தெரிந்து கொள்கின்றமே தவிர தவறு நீக்கும் நிலைகள் நமக்கு இல்லை. அப்ப தவறு எவ்வளவு நீக்குகின்றோம் ஒன்று சொல்றோம் கேட்கல, அந்த உடலைத்தான் அழித்து இவனை தொலைத்தால் தான் சரியா இருக்கும் என்றுதான் நாம் எண்ணுகின்றோம். அவனை தொலைத்து விடலாம், அந்த தொலைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனில் விளைந்தது நமக்குள் நின்றே நம்மை தொலைக்கின்றது. நம்மளே அதே உணர்வை கொண்டு நம்மளே அதே உணர்வு இயக்கத்தை நாம் நினைக்கிறேன் அவன் தொலைஞ்சு போவான், அவன் செத்து போடுவான். அவன் உணர்வு நமக்குள் வந்து அதே வேலையை செய்ய நம்ம நினைக்க போயிட்டான் இவன் என்ன செய்யும். ஆனா அந்த உணர்வுகள் நமக்குள் விளையுது. அப்ப இதை நாம காக்கணும் இல்ல, அதுக்குத்தான் சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்காக இந்த விநாயகரை காட்டினது. முன்னே மூசிக வாகனம், இப்ப நாமோ அந்த தீமையின் உணர்வுகளை நாம் சுவாசிக்கும் போது தீமை செயல்படுத்தும் வாகனமாக நம் உடல்ல அந்த கணங்களுக்கு கைவையாக அந்த உணர்வுகள் நம்மை இயக்க தொடங்குது. இது தெய்வாக்கப்படுது. இது எவ்வாறு இந்த மனிதனின் வாழ்க்கையை தீமைகளை செயல்படுத்தும் போது அந்த தீமையின் செயலிலே தீமைகளை செய்ய செய்து தீமையிலே அடக்க முற்படுது. ஆனால் தீமையின் நிலையே தான் நமக்குள் வளர்கின்றதே தவிர தீமை தீமை செய்ய வேண்டும் என்று தீமையின் நிலையே அது வளர்கின்றதே தவிர தீமை அகற்றும் நிலையே இல்லை. அப்ப இந்த ஆறாவது அறிவில் இதைதான் கலந்து கொள்ளு. அப்ப இதை மாத்தணும் இல்ல, அதுக்குத்தான் இங்கே அரசை காட்டி மனிதனின் வாழ்க்கையை தீமை அறவே அகற்றி அகற்றிடும் உணர்வை தனக்குள் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டான் துருவ மகரிச்சி. அப்ப நாம் அதை நுகரணும். அதை நாம் நுகர்ந்தால்தான் நம்மளுக்கு அந்த அதை நுகரப்பட போகும்போது இந்த உணவின் தன்மை வந்த பின் நாம் தீமைகளை எதை நுகர்ந்தாலும் இது உள் நின்று வருவதை செய்ய இப்படித்தான் தள்ள வேண்டும், ஏதாவது இப்படி எடுக்கவே முடியாது. ஏனென்றால் தீமையின் உணர்வுகள் இங்கே அதிகமாக இருக்கும் போது நம்முடைய நினைவுகள் உயிரிழப்பட்டு அந்த இயக்கமாக தான் இருக்கும். ஆகவே நாம மகிழ்ச்சியுடைய சக்திகளை நாம் பெற வேண்டும் என்று எண்ணமே வராது. நீங்க என்னாலும் அந்த அடுத்த நிமிடம் மறைஞ்சிடும். சொல்றங்க என்னால முடியலையே என்ன முடியலையே என்ன முடியல பதத்தான் இது இயக்கம். அப்ப நாம ஏற்கனவே நாம அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் பதிவாயிருக்கிறோம். அதை நாம கண்ணுக்கு வந்து நினைவே நம் உயிரான ஈசனிடம் அது பெற வேண்டும் என்ற எண்ணத்தை இங்கு கொடுக்க வேண்டும். அப்ப அந்த உணர்வுகள் நாம கொடுத்து இந்த உடல் முழுதும் எனக்குள் படர வேண்டும் என்ற இதை நினைவு கொண்டு இதை பொருதி அந்த மகிழ்ச்சியின் உணர்வை இதன் வழி உள்ளுக்கு செலுத்தும் ஆக்கினே என்பது. அவர்கள் சொல்வது இங்க ஆக்கின பெண்ணு இங்க எதுலயும் இதுல கொண்டு போய் பார்க்கணும். மகரிஜியம் காட்டிய அருவழியில் இந்த உணர்வின் நினைவை உள்ளுக்கு கொண்டு போய் இந்த உணர்வை நாம வலுபெற செய்து இந்த தீமை இயக்க நிலை இதை பழக்க வேண்டும். நம் ஆன்மாவில் அந்த தீமையை பிளந்திடல் வேண்டும். நாம ஒருத்தர் நோயாளி இருக்கிறாங்க கேட்கிறோம், அந்த பாசத்தால் நாம கேட்டோன்னு நம் ஆன்மால் வந்துடுது. ரெண்டு நேரத்துக்கு அந்த இது நமக்குள் நம்ம அறியாமலே அந்த வேதனை நமக்குள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த வேதனை நமக்குள் யாரை நண்பனாக எண்ணி நாம் எண்ணமோ நாம் நல்ல குணத்துடன் அந்த வேதனை கலந்துடும். அது ஜீவனுவாக மாறிய பின் அது தன் இறையை தேடி தன் உணர்ச்சிகளை தூண்டி அது வளர தொடங்கிடும். இப்படி புது புது அணுக்களா நமக்குள் உருவாகிட்டு அதை நாம் கேட்டறிந்தாலும் ஒவ்வொரு நொடியிலையும் ஈஸ்வரா. இது அவர்கள் செய்யும் நேற்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் அதை விளக்கத்துக்கு கொண்டார். என நேற்று சொன்னார சாமி மறந்துட்டேன்னு கூட இருக்கலாம். அதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம இதை எதனுடன் எதை நினைக்க வேண்டும் என்று அப்ப அந்த வகையில் நான் சக்தி பெற வேண்டும் என்ற நாம் உள்ளுக்கே பதிவு செய்த நினைவு கொண்டு இதோட இணைச்சணும் இடைமறிக்கணும். என இது வந்து சுவாசிக்கு இந்த உணர்வை இயக்குது. ஆனால் இங்க வலுகொண்டதாக வரப்படும் போது இப்ப இது எப்படி இதை தடைப்படுத்துதோ இந்த உணர்வு நிலைகள் இருக்கும்போது இங்க தடைப்படுத்துது. அப்போ அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு இங்கே வரும்போது நம்ம கேட்கணும் அந்த உணர்வோட இது இணைத்திருது. அப்ப அந்த தீமை நிலைகளை உள்ளிக்க அடக்கும் இந்த உணர்வு வரப்போம் போது இருக்கு வேலையில் தள்ளிவு, இதை தள்ளணும். அப்படி தள்ளலைன்னா சுவாசித்து நமக்குள்ள இந்த உணர்வு வரும். இப்படித்தான் நாம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிற செய்யும் தீமைகளை நாம் கேட்டு உணர்ந்தால் உணர்வதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். மீண்டும் அதை நமக்குள் அது வளராதபடி தடுத்தல் வேண்டும். இப்ப நாம அந்த மகிழ்ச்சியினோட உணர்வை அடுத்த கணமே அதோட இணைச்சு பழகணும். இது ரெண்டும் கலந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த அணுவின் தன்மையாக விளையும். அப்போ அந்த சக்தி நமக்குள் கூடிட்டே வரும். இப்ப நாம எல்லாம் பேசுறோம், எல்லாம் செய்யறோம். அடுத்தபடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒருத்தன் ரொம்ப கெடுதல் செய்திருப்பான், அவனாலே நம்ம குடும்பமே கொஞ்சம் நஷ்டம் அடைஞ்சிருக்கும். இல்லாததே சொல்லியிருப்பாங்க. அப்ப அவரை பார்த்த உடனே கஷ்டமான நிலைகள் ஜிருன்னு அது அந்த உணர்வு நமக்குள் பதிவான எடுத்து ஆன்மா வந்துடும். அப்ப எப்படி பார்த்தாலும் அவனை வெறுக்கும் நிலையும் அவனுக்கு என்ன அவன் மேல வெறுப்பும் அந்த உணர்வின் நிலையை உருவாக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தது, அதுக்கு சாப்பாடு கிடைச்சோன்னு அது வீரியம் உண்டாயிடும். மண்ணுக்குள் எத்தனையோ வகையான வித்துகள் புள்ளி சம்பந்தப்பட்ட வகையில இருக்குது. அது சில காலம் மழை இல்லைனாலும் வறண்டு போயிருக்கு. ஒரு நாள் அந்த மழை பெய்ஞ்சிருச்சுன்னா தள தளதான வெளியில வந்துடும். அந்த உணவின் சத்தெடுத்து மீண்டும் ஜீவன் பெறுது. இதே போலதான் நாம் பகமையின் உணர்வுகள் நமக்குள் அவன் செய்த தவறின் உணர்வுகள் நமக்குள் பதிவானாலும் அவனை பார்த்த உடனே அந்த இனத்தை தனக்குள் கவர்ந்து அந்த செயலாக்க அதுக்கு ஆகாரம் தேட ஆரம்பிச்சிருது. இப்ப நாம நினைப்போம், நம்ம இவ்வளவு தியானம் எடுக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கு கோவம் வருது. இந்த உணர்வு இங்க வந்த ஒருபாடு ராத்திரி படுத்து தூங்க போனா கெட்ட கனவெல்லாம் வரும். அந்த வெறுப்பின் உணர்வு வரப்போகும்போது எப்படி எப்படி எல்லாம் நாம இருந்தமோ நம்முடைய எண்ணத்திற்கும் இது சம்பந்தப்பட்டவையில அவன் நினைவு வராது. யாரு அவன்? நம்ம குருவுக்கு தெரிய மாட்டான். நம்ம கெடுதல் பண்ணுவோம், நம்ம பார்த்து அந்த உணர்ச்சியை தூண்டினாலும் நாம் அந்த நேரத்தில் கெடுதல் செய்த உணர்வின் தன்மை மற்ற மனிதன் உடல் இருந்து உருவானது. அந்த சமயத்தில் நம்ம எதிர்கேள் அது வந்துடும். அப்ப ராத்திரியில படுத்தும் போது நமக்கு யாரோ கெடுதல் செய்யறாங்கிற அந்த இன்னொரு மனிதன் உருவம் நம்மளுக்கு தெரியும். நம்ம முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டோம், அந்த மனிதனின் உணர்வும் நமக்குள் தெரியும் அந்த உருவம். அப்ப நம்ம அறியாமலேயே அந்த தீமின் விளைவுகள் ராத்திரிகள்லாம் பார்த்தா தூக்கமே இல்லை எந்திரிச்சு உட்காந்துச்சேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நேரங்கள்லையும் நாம் அந்த இரவிலே நாம தூங்கும் போதெல்லாம் அந்த உணர்வுகள் வந்ததுன்னா ஈஸ்வரான்னு சொல்லி அங்கே வேண்டி நம்ம நினைவை அந்த சப்தரிஷி மண்டலம் துருவ நட்சத்திரம் சப்தரிஷிகள் இந்த உணர்வோட எண்ணி அதை பெற வேண்டும் என்ற உள்ளுக்கே பலமுறை செலுத்தணும். அதை செலுத்தின உடனே தன்னை எரியாமல் தூக்க உடையது நீங்க. ஏன்னா எந்தெந்த வகையில நமக்குள் வந்து சாடுதுன்ற இப்படி நாம எடுத்துக்கொண்டால்தான் இது தூய்மைப்படுத்த முடியுமே தவிர நான் ஒரேடியே நான் தேவம் இருந்து ஆண்டவனுடைய அருளை நான் பெறுவேன்னு சொன்னா நடக்க. ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு உணர்ச்சிகளை தூண்டிக்கொண்டே இருக்கும். அவ்வப்போது அந்த ஞானி உணர்வு இணைத்துக் கொண்டே இருக்கணும், அதை அடக்கிட்டே வரும். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதை அடக்கியாச்சுன்னா அது அப்படியே உடங்கும். எல்லா உணர்வுகளையும் அந்த மகிழ்ச்சிகளோட உணர்வுகளை நாம சேர்த்துக்கணும். அப்ப இதை அடக்கி அடக்கி பழகும் போது இப்படி மனிதன் அடக்கிய நிலைகள் தான் இந்த பூமியில எத்தனையோ விதமான விஷங்கள் கோபங்கள் வெறுப்புகள் இதையெல்லாம் அடக்கி அவனுடைய வாழ்க்கையில அந்த உணர்வின் தன்மை தான் உயிருடன் ஒன்றும் போதுதான் ஒளியின் சரீரமாக. இது நம்ம வாழ்க்கையிலே இது செய்யும் முறைகள். அப்ப நாம் இந்த உணர்வை சேர்த்துக்கொண்டு வரும்போது அங்கே நம்மளுக்கு அந்த பெரும் செல்வம் பேரானந்த பெரும் செல்வம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நாம எண்ணும் போது உங்களுக்குள் அந்த மகிழ்ச்சியான சக்தியை பெறக்கூடிய தகுதி ஏற்பட்டாச்சுன்னா அப்பப்ப இது இணைச்சுதான் பழகணும். அப்ப அதை இணைச்சு பழகணும்னா நல்லா இல்லைன்னா நான் எல்லாம் செய்த எண்ணத்தை சிறு உலகத்தை எங்க திரும்பி பார்த்தாலும் இப்படித்தான் இருக்குன்னு அதுக்கு வலு கொடுத்துரும். அப்ப நாம போகும் பாதை மீண்டும் புவிய நீர்ப்புக்கு வந்துடும். நாம் எது எப்படி இருந்தாலும் எவ்வளவு கடுமையான நிலைகளை நாம் பார்த்து உணர்ந்தாலும் நாம ஒவ்வொரு நொடியிலும் இந்த ஆத்மசுத்திங்கிற நிலையை நம்ம ஆன்மாவில கலக்கும் உணர்வை அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நமக்குள் சேர்த்து ஜீவ ஆன்மாவும் அதுக்கு வலு பெற செய்து நம் உடல் வந்து இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கோம். இந்த ஆத்மசுத்திங்கிறது இந்த முறைப்படி நம் வாழ்க்கையில செய்து கொண்டே வரணும். இப்ப நாம காத்தடிக்கிறது தூசி வருது, அதிகமான தூசி வரும்போது ஒதுங்கி நின்னுகிறோம், அந்த தூசி அடங்கிய பின்னாடி வர்றோம். இதே மாதிரி சில தீமையான உணர்வு வரப்போகும்போது அந்த எண்ணத்துல இருந்து விலகி நிக்க அந்த மகிழ்ச்சியின் உணர்வு நம்ம ஆதாரமா வச்சு இதுல இருந்து கொஞ்ச நேரமாவது விலகி நிக்கணும். அந்த உணர்வுகள் பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் சேர்க்கணும். இப்ப நாம எப்படியும் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், இங்க வெயில் கம்மியா இருந்தது, போக போக வெயில் அதிகமாகி ஜூடு அதிகமாகுது. அப்ப அதிகமானால் அந்த நேரத்தில் நம்ம விலகி நிற்கிறோம். இதை போல நம் வாழ்க்கையில் கடுமையான நிலைகள் அதன் இயற்கையில் வரும், அந்த நேரத்தில் அதிலிருந்து நாம் விலகுவதற்கு எதில் நிற்கணும், அந்த மகிழ்ச்சியுடைய அதிசக்தி பெற வேண்டும் என்று இந்த பிடிப்பிலிருந்து நாம் விலகி நிற்கணும். இதுதான் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், சிவபுராணம், இது எல்லாத்தையும் இதெல்லாம் தெளிவாக்கப்பட்டுள்ள. அதனால இதை நாம் அடிக்கடி அந்த மகிழ்ச்சியின் அரு உணர்வை நாம் இதோட சேர்த்து நாம் உருவாக்கி கொண்டே வரணும். நாம் பிரம்மாவை சிறப்படித்தான் முருகன். நாம் ஒவ்வொரு நிறையும் சந்தர்ப்பத்தால் இணையும் வருகிற பிரம்மம். ஆனால் அந்த மெய்ஞானின் உணர்வை நமக்குள் இணைத்து நாம் உருவாக்க தெரிந்து கொண்டவன் தீமையென்று நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம், தீமை அகற்ற தெரிந்து கொள்றோம். ஆனால் தீமையை அகற்றும் சக்தி நாம் உருவாக்க முடியும் இந்த நிலைக்கு வரணும். அப்ப அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நமக்குள் அது இணைக்கப்படும் போது தீமையை அகற்றும் சக்தியை நாம உருவாக்குறோம். தான் கீதையில் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் சக்தி நாம் தீமையின் நிலைகள் கேட்டிருந்த ஆன்மாவில் வந்து இயக்கினாலும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று இதை இணைத்து உருவாக்க வேண்டும். இப்போ பரிணாம வளர்ச்சியில் மற்ற உயிரினங்கள் தன்னை காட்டும் வலு கொண்ட நிலைகளை எண்ணி பார்க்குது, அதனிலிருந்து தப்பிக்க வேண்டிய உணர்வை தனக்குள் உருவெறுது. இது சந்தர்ப்பம். அப்ப அந்த உருவெறும் போது அதனின் வளர்ச்சியான இந்த உடலை விட்டு அகன்றன் அதன் உடலே வந்து பரிணாம வளர்ச்சி அடையும். அதே போல நாம் ஒருவர் தீமையின் உணர்வின் தனக்குள் எடுத்து விட்டா அந்த தீமை நமக்குள் வளர்ந்து விட்டால் நாம் தேய்புறையாக மாறும். அப்ப அந்த தேய்புறையாக மாறாதபடி நாம் அதை மாற்ற வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற இதை உணர்வை மாற்றி நாம் அங்கே உருவாக்க வேண்டும். நாம் எதை எண்ணி கொடுக்கின்றோமோ அதன் வழிதான் நம் உயிர் அதை உருவாக்குகின்றது, அணுவாக உருவாக்குகின்றது. உணர்வின் சத்தை தனக்குள் அது பதிய செய்கின்றது. மீண்டும் அறிவை எண்ணும் போது கடவுளாக நின்று அவ்வழியை நமக்குள் உருவாக்குகின்றது. நாம் எண்ணியது எதுவோ உயிர் அதை உருவாக்குகின்றது. அந்த உருவாக்கிய நிலைகள் மீண்டும் அந்த எண்ணத்தை வளர்ச்சிக்கும் போது அந்த வளர்ச்சி நமக்குள் பெறுகின்றது. இன்னைக்கு ஒரு தரம் சொல்லிட்டு அட்டாப்பிடு விட்டா என்ன சாப்பாடு கிடைக்கணும் இல்ல, நேற்று சாப்பிட்ட இன்னைக்கு சாப்பிடுவானே அப்படின்னு விட்டா என்ன ஆகும்? அதனால்தான் இதை நாம் தெளிவாக இதை தெரிந்து கொள்வதற்கு தான் என்னை 300,000 பேரை சந்திக்க சொன்னார். ஆனா 300,000 பேரை சந்திச்சுட்டு இப்ப 60 பேருக்கு தான் சொல்ல முடியுது. அப்போ இந்த 60 பேருக்கு தான் இங்க உட்கார வச்சு அந்த உண்மையின் உணர்வுகள் சந்தித்த அனுபவத்தை இங்க கொடுக்க முடியுது. ஆனா இதுவே நான் வேற இடத்துல சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு அது சொல்லப்படும் போது அந்த பொது இடங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டியது. இதை தவறாகவும் பயன்படுத்துவாங்கல்ல. இப்போ வெல்டிங் பண்றது அதை வந்து இப்ப கேஸ் கொடுத்து இன்னும் மற்றொன்று உருக்குறாங்க. ஆனால் அதே சமயத்துல பூட்டை உடைக்கிறதுக்கு இதை கொடுத்து ரொம்ப ஈஸியா திறந்துட்டு கண்ணக்கோல் போடுறாங்க. இன்னைக்கு பெரிய கேஸ வச்சு இது பண்றாங்க. ஆனா அதை உருக்கி நாம ஒரு பொருளை செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப அதே விஞ்ஞான அறிவியல் காட்டுறது நீ திருட்டு வலிக்குங்கிறது விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு தீமைகள் எப்படி நடக்குது சினிமா திரையில காட்டுறான். தீமை செய்வது இப்படி செய்யறான் என்ற உடனே அந்த தீமை செய்யறத பதிவாய்க்கிறோம், தீமையில இருந்து விடுபடும் பாதுகாப்பு இல்லை. இப்போ அவன் கண்டு கொடுத்த விஞ்ஞானம் இதுல போய் சேரும். அதே போல மெய்ஞானத்தின் நிலைகள் நாம் இப்படி சேர்க்கப்பட போகும்போது ஆக தீமையை செய்வருடைய நுண்ணிய அலைகளை எடுத்து ஒரு ஆவியின் தொடர்பை இவர்கள் எடுத்துக்கொண்டால் இந்த உணர்வின் தன்மை இணைத்து பெரிய தத்துவத்தை பேசுவார். இன்னைக்கு பார்க்கலாம் கரூரார் என்று சொல்லக்கூடிய நிலைகள்ல அவர்களை இணைந்தவர்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த அவர்கிட்ட அவர்கள் என்னென்ன நிலைகளை பாடங்களை பதிவு செய்தார்களோ அதை அப்படியே கட கட கடகடன் பாடத்த படிப்பாங்க. அதுக்காக வேண்டி அந்த யாகங்கள் எதை வளர்த்தார்களோ இதை போல இது சுடுகாட்டில் போய் இந்த யாகங்களை வளர்த்து இந்த கோழி இதுகளெல்லாம் இது பண்ணி அங்கே கூட்டு போய் இந்த பேய்களை ஓட்டுறதாம். அப்படி பேய்கள் ஓடிவிட்டதுன்னா அவங்க வீட்டில் கொடியை கட்டிடுது. அப்ப தன் இனத்தை பெருக்கி வர்றாங்க. இப்படி ஊர் ஊருக்கு இப்படி ஒரு நிலை நடந்தது. நான் ஆரம்பத்தில் மதுரையில் வந்த உடனே ஒருத்தர் இங்க வந்தார், பார்த்தா நாம எதை சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறார். அவர் பார்த்த கரூராரை பற்றி பேசுறாங்க. இந்த கரூராருன்னா என்னையா எது கரூரார் அப்படின்ட்டு கரூரார் அப்படின்னு சொன்னா நீ எந்தெந்த நிலைகளை தீமையின் அணுவின் உணர்வை உனக்குள் உருவாக்கியிருக்கு அது கருவாகி உருவாகி நீ இதை பேசுற உன்னுடைய மூலப்பொருள் தெரியாது நீ அதுலதான் இருப்ப இதுதான் கரூரார். நீ உனக்குள் அந்த உனக்கு குரு பதிவு செய்தான்னு என்னென்னது செய்தால் இப்படி இப்படி இருக்குன்னு சொன்னா அது உனக்குள் கருவாக உருவாகி அந்த ஊரார் தான் உனக்குள் இதை செய்துகிட்டு இருக்கு அப்படின்னு. கடைசியில் வேண்டிய நிலை திருநெல்வேலி கூட அந்த ஆள் வந்துருப்பாரு. ஆமா கூட வரணும் அப்படிங்களா. இப்படி அந்த நான் வந்த சந்திச்ச புதுசுல பார்த்தோம்னா அவர் பாட்டு கட 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 கடன்னு ஒப்படைச்சிட்டு இருப்பார். நாங்க அதை செய்திருக்கிறோம் இதை செய்திருக்கிறோம். அப்புறம் சில இதுகளை சொன்னோடனே இது உனக்கு பதில் உனக்குள்ளே வரும்பா அப்படின்னு. நீ இதை செய்த இது உனக்குள்ளே இது பதில் வரும் நீ புரிஞ்சுக்கிற கொஞ்ச நாளுக்குள்ள இங்க உரைக்கிற காட்ட போயிட்டாங்க. இதெல்லாம் விட்டு திருநெல்வேலி பக்கம் வந்திருக்கிறார். பங்கிந்து பண்ட இதுவே காணும் போட்டுருப்போம் ஜாஸ்தி இல்லைங்க. மெட்ராஸ்ல இருந்து தலைமை பெறும் அவர் தலைமையை நடத்துறவரும் ஒரு தடவை என்னை சந்தித்தாரு. சந்திக்க முற்பட்டார். அப்ப அவருக்கு இந்த உபதேசம் கொடுக்கும்போது அவர் நின்று இதுகளை சொன்னவனு அவர் புரிஞ்சுக்கிட்டார். நான் அவரை சந்திக்க வேண்டியதில் நான் வரணும்னு நினைக்கும் போது எனக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் கூட வந்தவர்கிட்ட சொல்லிட்டேன். மெதாசிலை இப்படிங்க. ஏன்னா அந்த மாதிரி இப்போ சில நிலைகள் கிளம்பியிருக்கு. இந்த ராமச்சந்திரா மிஷன்ங்கிறது எனக்குள் இதயத்தில் இருந்து பேசுகின்றார் அப்படின்னு எல்லாம் வரும். ஆகவே என்னை அவர் இயக்குகின்றார். அப்ப இவருக்கு இந்த புத்தி இருக்கிறது இல்லை.